بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أنبركني எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற அவனது இல்லத்திலே அமர்ந்து இந்த வாடையில் கூட கோடையைப் போல் இங்கே ஏசி போடப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மாஷா அல்லாஹ் கூட்டமாக இங்கே குடிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மக்கள் திரள் இங்கே அல்லாஹ்வுடைய பேரொருளால் மார்க்க நிகழ்ச்சியை கேட்பதற்காக இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்தும் தொலைதூரத்திலிருந்தும் பல பேர் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். அதனால் வருகை தந்திருக்கிற உங்களது இந்த வருகையின் நியாயமான காரணம் எப்போது பூர்த்தியாகும் என்றால், இங்கே பேசப்படுகிற உரையை மௌனமாக நீங்கள் செய்யமுடுக்கும் போதுதான். அதனால் ஆங்காங்கே குரூப் அமைத்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அந்த குரூப்பை உடனடியாக கலைத்துவிட்டு உடனே அவர்களை இந்த அவைக்குள் சபைக்குள் அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரைக்குள் நான் நுழைகிறேன். ஒரு அருமையான உரை இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஏழைகளுடன் ஏந்தல் நபி. இந்த ஏந்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. இப்படிதான் யார் யாருக்கெல்லாம் ஏந்தல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் கை தூக்குங்க. ஏதோ நாகூரணி பாப்பாட்டில் கேட்ட மாதிரி இருக்கு. சரி, ஏழைன்னு ஏழை ஸ்டார்ட் ஆனால ஏந்தல்னு போட்டு விட்டீங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சு உட்கார்ந்துருக்கிறோம். சொல்லுங்க, ஏந்தல்னா என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? வழக்கமாக இங்கே உட்காந்து சூரத்துல் ஃபாத்திகாக்கு அர்த்தம் தெரியுமா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அர்த்தம் தெரியுமான் தான் கேட்பாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே, கொடை வள்ளல். வேற யாருக்காவது வள்ளல்ங்கிறதுலே வந்துருச்சு. அது ஏந்தல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. தாங்கி பிடித்தல், மிக நேரடியான பொருள் வந்து தாங்கி பிடித்தல் தான். மாஷால்லா, இலங்கை எப்பவுமே தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது எங்கேயும் நிரூபிச்சிட்டாங்க. ஏந்தல் என்பது உண்மையிலே ஏந்தி நிறுத்தல், தாங்குதல். தாங்குதல் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுதல் என்றால், பிறருடைய சுமைகளை பிறருடைய கஷ்டங்களை தானாக முன்வந்து தாங்கிக் கொள்ளுகிற தன்மை கொண்டவரை மட்டும்தான் ஏந்தல் என்று இந்த உலகத்திலே அழைக்க முடியும். அப்படி ஏந்தல் என்கிற குணத்தை இயற்கையிலேயே கொண்டிருப்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் போது அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தையை கொடுப்பது கன கச்சிதமாக பொருந்தும் என்கிற அடிப்படையில் இந்த சிறப்பிற்குரிய சபையிலே அவையிலே ஏழைகளுடன் ஏந்தல் நபி என்கிற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், முதன் முதலாக அகிலத்தின் அருட்கொடை அண்ணலன் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனித குல மாணிக்கம் இதயம் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்பட்ட போது வஹியின் கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் கவலையோடு கஷ்டத்தோடு கலவரத்தோடு பதட்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அன்பு மனைவி அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து ஆறுதல் தேடிய போது, ஆறுதலாய் ஆதரவாய் அன்னை அவர்கள் ஆசுவாசப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புதனை பட்டியல் போடும்போது வத்தஹ்மிலுல் கல்ல என்கிற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பிறருடைய கஷ்டங்களை நீங்கள் ஏந்திக் கொள்கிறீர்கள், பிறருடைய கஷ்டங்களை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், இயற்கை பாதிப்புகளால் மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள், தேவையுடையவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பட்டியல் போட்டார்கள். உண்மையில் சகோதரர்களே, இந்த உலகமயமாக்கலின் கொடும் விளைவு இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெரும் பிரச்சனை என்னவென்றால், ஒரு புறம் செல்வம் தாறுமாறாக குவிந்து கொண்டே இருக்கிறது. அம்பானிகளும் அதானிகளும் லட்சங்களையும் கோடிகளையும் ஒரு பக்கம் குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஏழைகள் இன்னொரு பக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏழ்மை நிலையிலே உள்ளவர்கள் பணக்காரன் என்கிற நிலையை அடையும் போதுதான் பொருளாதார வளர்ச்சியின் சமவிகிதம் சரியாக இருக்கிறது என்று கூறும். ஒரு இடத்திலே மட்டும் பொருளாதாரம் போய் குவிகிறது, ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்திலே மட்டும் போய் பொருளாதாரம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, பெரும்பகுதி மக்கள் சிரமத்திலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சீரான பொருளாதார முன்னேற்றம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான கால சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏழைகளின் பிரச்சனைகளை யார் அறிகிறார்களோ இல்லையோ, வெளிநாட்டிலே வேலை பார்க்கிற நம்மை போன்ற பலர் நிச்சயம் அறிந்தே வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் எப்போது ஊருக்கு போவோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய வருகைக்காக சில பேர் அங்கே என்ன செய்கிறார்கள், காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஹாஜியார் வெளிநாட்டிலிருந்து வந்தால் நிச்சயம் நமக்கு ஏதாவது தருவார், என்னுடைய மாமா வெளிநாட்டிலிருந்து வந்தால் நிச்சயம் எனக்காக ஏதேனும் கொண்டு வருவார், என்னுடைய குமரகாரியம் சரியாகுவதற்கு இதோ என்னுடைய பெரியப்பா மகன் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டும், என்னுடைய வியாபார பிரச்சனை சரியாக இதோ என்னுடைய மாமன் மகன் வர வேண்டும், என்னுடைய நண்பன் வர வேண்டும் என்று பெரும்பாலும் பெரும்பகுதி பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதில் ஓரளவிற்கு அங்கம் வகிப்பது வெளிநாட்டிலே வேலை பார்க்கிற நம்மை போன்ற மக்கள் என்று சொல்லலாம். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஏழைகளோடு வாழ்ந்தார்கள்? இன்றைக்கு நாம் பார்ப்பதைப் போல அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்களும் சரி, அரசியல் கட்சியை புதிதாக ஆரம்பித்து விட்டவர்களும் சரி, அரசியல் கட்சியை புதிதாக ஆரம்பிக்க போகிறாரா இல்லையா என்று சில பேர் இன்றைக்கு கொஞ்சம் நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவர் ஆரம்பித்து விட்டு அறிவிப்பே செய்து விட்டார், செய்துவிட்டு எங்கே போனார் என்று தெரியாமல் இன்னும் சிலரை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே, அவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி இவர்கள் எல்லோருமே தலைவர்களாக மக்களிடத்திலே காட்சியளிக்கப்பட வேண்டும் என்றாலோ, அல்லது தலைவர்களாக காட்சியளிக்கப்பட போகிறார்கள் என்றாலோ, நிச்சயம் அவர்களுக்கு ஏழைகளுடைய உதவிகள் தேவைப்படுகிறது. இப்படியே குடிசைகள் இருக்கிற இடத்துக்கு போனோம், அங்க போய் கொஞ்சம் குப்பைகளை பெருக்குவதை போல் ஒரு நான்கைந்து படங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும், இருப்பதிலேயே ஆக அதர பழசான நாலஞ்சு பாட்டிமார்களை பெரியவர்களை கொஞ்சம் கட்டிப்பிடித்து அவர்களுக்கு கொஞ்சம் உணவு ஊட்டிவிட வேண்டும். இவைகளெல்லாம் இன்றைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் பெரும்பாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏழைகளின் காவலம் எனும் பெயரை ஏற்படுத்திவிட்டால் சமூகத்திலே சிம்பத்தி மிக மிக லேசாக என்ன செய்துவிடும், ஒர்க் அவுட் ஆகிவிடும். அதனால்தான் அன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்களில் இருந்து இன்றைக்கு ஆரம்ப போகிறவர்கள் வரை ஒரே பாலிசியை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சகோதரர்களே ஒரு கண் துடைப்பாக, கண் துடைப்பிற்காக, பிறரை ஏமாற்றுவதற்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிற கபட நாடகம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளோடு எப்படி இருந்தார் என்கிற பக்கத்தை மட்டும் அவர்களுடைய வரலாற்று புத்தகத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து பார்க்கிற போது ஆச்சரியப்பட்டு போய்விடுவோம். ஏன், ஏழைகளுக்காக குரல் எழுப்பினார்கள், ஏழைகளோடு வாழ்ந்தார்கள், ஏழைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்தார்கள், ஏழைகள் மேம்பாட்டை பெறுவதற்காக பத்தம்ச திட்டங்களை போட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார்கள், ஏழைகள் நேசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக செல்வத்தோடும் செழிப்போடும் வசதியோடும் வாய்ப்போடும் வாழ்வதற்கு வந்த அத்துணை வசதிகளையும் தூக்கி போட்டுவிட்டு ஏழையாகவே வாழ்ந்தார்கள். இப்படி ஏழைகள் பிறரால் நேசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சமூகத்திலே ஏழைகளுக்கும் அங்கீகாரமும் கண்ணியமும் கௌரவமும் வாங்கித்தர வேண்டும் என்பதற்காக வசதியோடு வாழ்வதற்குண்டான அத்துணை வாய்ப்புகளும் வாசல் தேடி வந்த போது கூட அதை வேண்டாம் என்று தள்ளி வைத்துவிட்டு தாமும் ஏழைகளின் ஓர் அங்கமாக வாழ்ந்தார்கள். ஏழைகளின் பாதுகாவலன் என்று சொல்லுகிற எல்லாருமே அவர்கள் அடிப்படையில் பணக்காரர்களாக இருப்பார்கள், எப்போதாவது ஏழைகளோடு வந்திருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஏழைகளின் பாதுகாவலன் என்பதை எப்படி நிறைவேற்றினார்கள் என்றால் தாமும் ஏழையாகவே வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரை யாராவது பார்க்க முடியுமா? யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன அதிகபட்சமாக ஏழைகளை இவர்கள் எப்படி பாதுகாக்கிறார்கள் என்று பேச ஆரம்பித்தால், அவர்கள் வீட்டுக்கு யார் போனாலும் விருந்து சமைத்து கொடுப்பார், அவருடைய பிறந்த நாள் வரும்போது ஏழைகளை கூப்பிட்டு விருந்து கொடுப்பார். இப்படித்தான் இந்த ஏழைகளின் பாதுகாவலர்களாக பார்க்கப்படுபவர்கள் உலகத்திலே வாழ்கிறார்களே தவிர, அட இந்த ஏழைகள் நேசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதோ நானே ஏழையாக வாழ்கிறேன் என்று வாழ்ந்த ஒரே புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உண்மை அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதியாக வாழ முடியாதா அல்லது வசதியாகத்தான் அவர்கள் வாழவில்லையா? சமூகத்திலேயே ஆக அந்தஸ்தும் ஆக கௌரவமும் உள்ள அபூ தாலிபின் வளர்ப்பு மகனாக விளங்கியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஷி மக்களுக்கே குலவிளக்கை போல், குறைஷி மக்களுக்கே தலைமை தாங்குவதைப் போல் இருந்த அந்த மூத்த குடி என்று அழைக்கப்படுகிற பனு ஹாஷிம் பரம்பரையிலே வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் முத்தலிப் தூக்கி வளர்த்த பிள்ளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமூக பெண்களிலேயே ஆக அந்தஸ்தும் ஆக கௌரவமும் ஆக பொருளாதார வசதியும் இருந்த கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மனைவியாக, அவர்களுக்கு மணாளனாக வாழ்ந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் நீங்க ரசூலுல்லாஹை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளோடு எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு கொஞ்சம் இந்த வரலாற்று பின்னணி எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்படி இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டு, எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விட்டு, இந்த ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தாமும் ஏழையாகவே இறுதி வரைக்கும் வாழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, ஏழைகளுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பிய முதல் குரல் என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த தலைவரும் எந்த புரட்சியாளரும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னதே இல்லை, விதைத்ததே இல்லை. ஏழைகளுக்காக ஏந்தல் நபி எழுப்பிய முதல் குரலை கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபுகூனி ஃபுல்ஃபா, ஏழைகளை வைத்தே என்னை பார்க்க வாருங்கள் என்று சொன்னார்கள். என்னை நீங்கள் சந்திக்க வரும்போது ஏழைகள் விஷயமாக வாருங்கள், இன்னமா துன்ஸகூன வ துன்ஸரூன பிதுஃபாக்கும், உங்களில் ஏழைகளாக பாழைகளாக பலகீனர்களாக வறியவர்களாக எளியவர்களாக இருக்கிறார்களே, அவர்களை கொண்டுதான் உங்களுக்கு உதவியும் வாழ்வாதாரமும் வழங்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஏழைகளுக்கான முதல் குரலை எழுப்பினார்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை நீங்கள் பார்க்க வர வேண்டும் என்றால் யாரை வைத்து பார்க்க வர வேண்டும்? யாருடைய விஷயமாக நீங்கள் இடத்திலே பேச வர வேண்டும்? பாதிக்கப்பட்டவர்கள் விஷயமாக என்னிடத்திலே நீங்கள் பேச வரலாம். பாதிக்கப்பட்டவர் சமூகத்திலே செல்வாக்கும் சொல்வாக்கும் இல்லாதவர் என்று அறியப்படுவாரே, யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பாரே, அப்படிப்பட்டவரை கொண்டு என்னிடத்திலே நீங்கள் வந்தால்தான் என்னால் நீங்கள் கண்டுகொள்ளப்படுவீர்கள் என்று ஏழைகளுக்கான முதல் குரலை எழுப்பினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த குரலை வாருங்கள், அஸ்ஸாயி அலல் அர்மிலதி வல் மிஸ்கீனிகல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ். இஸ்லாத்தில் இருக்கிற விஷயங்களிலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்து என்பதுதான் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு உயிரை அர்ப்பணிப்பது. அப்படி போரிடுபவர்களுக்கு தான் முஜாஹித் என்கிற அழகான பேரை இஸ்லாம் கொடுத்து வர்ணிக்கிறது, அழகு பார்க்கிறது. அந்த முஜாஹிதின் அந்தஸ்தை நான் ஒருவருக்கு கொடுக்கிறேன், யார் தெரியுமா? ஏழைக்காக போராடுபவர், ஏழைக்காகவும் விதவைக்காகவும் போராடுபவர், ஏழைக்காகவும் உதவிக்காக விதவைக்காகவும் பாடுபடுபவருக்கு அல்லாஹ்வின் பாதையில் போரிட்ட முஜாஹிதின் அந்தஸ்தை கொடுக்கிறேன். அல் காயிமுல் லைலி வஸாயிமுன் நஹார், இரவு முழுவதும் தொழுபவரின் அந்தஸ்து இருக்கிறது, பகல் முழுவதும் நோன்பு வைத்தவரின் அந்தஸ்து இருக்கிறது என்று ஏழைக்கான அடுத்த குரலை கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை என்று சொன்னாலே எல்லோருக்கும் எப்படி வரும் நினைப்பு? ஏழை என்று சொன்ன உடனேயே சமூக மக்களின் சிந்தனைகள் எப்படி? ஏழைகளா பாவப்பட்டவர்கள், ஏழைகளா வறியவர்கள், ஏழைகளா செல்வாக்கில்லாதவர்கள் சொல்வாக்கில்லாதவர்கள், ஏழைகளா சமூகத்தில் அங்கீகாரம் இல்லாதவர்கள் ஓரம் சாரமாய் வாழ்பவர்கள் என்றுதான் ஏழைகள் குறித்து எல்லோருக்கும் பார்வை. ஆனால் ஏழைகள் என்று சொன்ன உடனேயே அவர்களை குறித்து என்ன மாதிரி என்ன ஓட்டம் இந்த சமூக மக்களுக்கு வர வேண்டும்? ஏழை என்று சொன்னாலே அவர்கள் ஏளனமாக பார்க்கப்படக்கூடாது என்பதற்காக ஏந்தல் நபி உரைத்தார்கள், ரப்ப அஷாஸின் மதுஃபூஇன் பில் அபவாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லபர்ரஹு. வார்த்தையை கவனியுங்கள், யார் இந்த சமூகத்திலே சிறந்தவன், யார் இந்த சமூகத்திலே அங்கீகாரத்தோடு வாழ தகுதி பெற்றவன், யார் இந்த சமூகத்திலே ஆக உயர்ந்த அந்தஸ்தோடு பார்க்கப்படுபவன் என்றால், எத்தனையோ பரட்டை தலை உள்ளவர், தலைமுடியை கூட வாரிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாதவர். எப்போது ஒருவர் சிகை அலங்காரத்தை செய்வார், எப்போது ஒருவர் தன்னுடைய முடி அலங்காரத்தை சரி செய்து கொள்வார்? அவருடைய மனநிலை சரியாக இருக்கிற போது, அவர் ஒரு நல்ல மூடிலே இருக்கும் போது, அவருடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் மிக சிறப்பாக நடக்கும் போதுதான் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும் என்கிற எண்ணமே அவருக்கு வரும். நிறைய பேர் சில நாட்களில் நீங்கள் பார்க்கலாம் தலையை கூட சரியாக வாரிக்கொள்ளாமல் வருவார்கள். அப்படி வரும்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வீட்டிலே ஏதோ கலவரம் நடந்திருக்கிறது என்று. சீப்பு இல்லாமல் இல்ல, கண்ணாடி இல்லாமல் இல்ல, அவரால் தலைவாரம் முடியாமையும் இல்ல. நிறைய பேருக்கு இங்க முடி கொட்டி போது அதனால தலைவாரம் முடிகிறது இல்ல. பொதுவாக சொல்லுகிறேன், முடி இருந்தும் அதை சரி செய்ய முடியாமல் ஒருவர் வருகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு அங்கே நடந்திருக்கிறது. பாதலால் தான் ஏழைக்கு இலக்கணத்தை சொல்லுகிற போது, ஏழைக்கு ஒரு வரை விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, தலைவார முடியாதவர், அதாவது புழுதி தலையிலே படிந்திருக்கும், தலைமுடி முழுவதும் புழுதி படிந்து, மதுஃபூஇன் பில் அப்வாப், வாசல் கதவுகளை தட்டி நின்று யாசகம் கேட்கிற அளவிற்கு அவர் இருக்கலாம். ஆனால் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு விட்டால் அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். என்ன அர்த்தம் இதுக்கு? ஏழைகளுக்குரிய கண்ணியத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தான். ஏழைன்னு சொன்னாலே ஏளனமா பார்க்காதப்பா, எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ பாவப்பட்டவர்கள், வறியவர்கள், சொல்வாக்கும் செல்வாக்கும் இல்லாதவர்கள், ஏன் உன் வீட்டு வாசலை கூட கதவை தட்டி, உன் வீட்டு கதவை தட்டி கூட தன் தேவைக்காக வந்து நின்றவனாக கூட இருக்கட்டும், ஆனால் அவன் யார் தெரியுமா? லவ் அக்ஸம அல்லாஹ் ல அபர்ரஹு, அல்லாஹ்வின் மீது ஒரு சத்தியத்தை செய்து விட்டால் அவன் அதை அப்படியே முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றுவான். அப்படியானால் மற்றவர்களை விட, செல்வந்தர்களை விட, பணக்காரர்களை விட, இருக்கும் நிலை கொண்டவர்களை விட, இல்லாமையில் இருக்கிற இவன், வறிய நிலையில் இருக்கிற இவன், எளிய நிலையில் இருக்கிற இவன், ஏழ்மை நிலையில் இருக்கிற இவன், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைக்க மாட்டான் என்று சொல்லி அவனுக்கு ஒருபடி அந்தஸ்தை கூட்டிக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஏழைகளோடு இருந்தார்கள். பெருமானார் சொல்லாசவர்களோடு சில செல்வந்தர்கள் இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை நிலை ஏழைகளை போல்தான் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களுடைய பட்டியலில் பணக்காரர்களாக வாழ்ந்தவர்களின் சில பேரை சொல்லுங்கள் என்றால் உடனே நாம் யாரை சொல்லுவோம்? அபூபக்கர் ரலியல்லாஹும்போம், அப்புறம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபும்போம், அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹும், அப்புறம் சொல்லுங்க, இப்படி ஒரு அஞ்சு பேரை நீங்க சொல்ல முடியும். அதிகபட்சமாக நீங்கள் சொன்னால் ஒரு பத்து பேரை சொல்ல முடியும். மீதி இருக்கிற எல்லாரும் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழை நண்பர்கள் அதிகமா, பணக்கார நண்பர்கள் அதிகமா? அப்படியே பணக்காரர்களின் பெயர் பட்டியலை நீங்கள் வாசித்தாலும் எங்கேயுமே அவர்கள் படாட்டோபத்தையும் பணக்காரத்தன்மையையும் காட்டாதவர்கள், மாறாக இந்த ஏழைகளோடு சேர்ந்து எளிமைகளாக வாழ்ந்தவர்கள். உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு கத்தாப் அவர்களும், இப்படி பெரும் சஹாபாக்கள் கூட ஒருவேளை உணவு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்தார்களா இல்லையா? இந்த நேரத்தில் உங்கள் இருவரையும் எது வெளியே வர வைத்தது? உங்களை எது வெளியே வர வைத்ததோ அதுதான் எங்களையும் வெளியே வர வைத்தது. வீட்டில இருந்து வெளியே வர்றாங்க, பசிக்கு நின்றுகிட்டு இருக்கிறாங்க, யாராவது விருந்து தர மாட்டார்களா என்கிற ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அதே பட்டியல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு பேர் அவங்க கிட்ட கேட்கிறார்கள், நீங்கள் இந்த இரவு நேரத்தில் எதற்காக வெளியே வந்தீர்கள்? என்ன பதில் அதுக்கு? உங்கள் இருவரையும் எந்த ஒன்று வெளியே வர வைத்ததோ அதுதான் எங்களையும் வெளியே வர வைத்தது. அப்ப பாருங்க, அடிப்படையில் பணக்காரர்களின் பெயர் பட்டியலில் அவர்கள் பெயர் அவ்வப்போது இடம்பெற்றாலும் அவர்களும் எப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள்? ஏழைகளோடு ஏழைகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது? சில பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிட்டா இவன் ஏழையா இருந்தாலும் பணக்கார மாதிரியே வாழ்றோம். இதுதான் நான் அடிக்கடி சொல்வது, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்து நாளின் அடையாளம். அன்னைக்கு உண்மையிலேயே பணம் இருந்தாலும் ஏழைகளோடு எளியவர்களோடு வாழ்ந்த காரணத்தினால் இவங்க எப்படி இருக்கிறாங்க? தங்களுடைய வாழ்க்கையை ஏழ்மையாக எளிமையாக அமைத்துக் கொண்டார்கள். இங்க கொஞ்சம் வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைச்சி நுனிநாக்கில் நான்கு ஆங்கில வார்த்தைகள் பேச தெரிந்து விட்டார், கொஞ்சம் காரோடும் பேரோடும் வாழ ஆரம்பித்து விட்டார், வீட்டிலே ஒன்றும் இல்லாவிட்டாலும், ஊரிலே ஒன்றும் இல்லாவிட்டாலும், குடிசை வீட்டிலே ஊரிலே இருந்தாலும், இங்க அப்படியே பணக்காரத்தனமாகவே மெயின்டைன் பண்ணுகிற பல பேரை நீங்கள் பார்த்திருக்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல இஸ்லாமிய வாழ்க்கை. ஏழைகளை நேசிக்க வேண்டும், ஏழ்மையை சுவாசிக்க வேண்டும், ஏழைகளின் தேவையை தன் தேவை என்று நினைக்க வேண்டும். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அடிப்படையில் ஏழைக்குரிய அடுத்த குரலை கொடுத்தார்கள் தெரியுமா? ஏழையின் தேவையை பிறர் உணர வேண்டும் என்று எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஆதமின் மகனே, அன் தப்துல்லல் ஃபுதுல் கைரன் லக வ அன் தும்ஸிகஹு ஷர்ரன் லக, உன்னிடத்தில் உன் தேவைக்கு போக எஞ்சி இருப்பதை நீ பிறருக்கு கொடுப்பது உனக்கு நன்மை, உன்னிடத்தில் உன் தேவைக்கு போக எஞ்சி இருப்பதை உன்னிடத்திலேயே நீ வைப்பது உனக்கு தீமை. எப்படி உன் தேவைக்கு போக மீதி இருப்பதை ஏழைகளுக்கு செலவிட்டால் உனக்கு நன்மை, அதை உன்னிடத்திலேயே நீ வைத்துக் கொண்டால் உனக்கு தீமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளின் கஷ்டத்தில் நஷ்டத்தில் அனைவரும் பங்களிப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகள் கஷ்டப்படுவதை தாங்கிக் கொள்ளாமல் இருந்தார்கள். ஏழைகளுக்காக பலவிதமான திட்டங்களை போட்டு தன்னுடைய அரசாங்கத்தில் ஏழைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கெல்லாம் ஏழைகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு எவ்வளவோ திட்டங்கள் போடப்படுகிறது, திட்டங்கள் போடப்படுவதை போல் காட்டப்படுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய ஆட்சி காலத்தில், தம்முடைய அந்த ஆட்சி காலத்தில் அரசாங்கத்தில் ஏழைகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு, ஏழைகளின் கஷ்டங்கள் நீக்கப்படுவதற்கு, வறியவர்களின் நிலை மாறுவதற்கு தன்னுடைய சமூகத்தில் போட்ட 10 அம்ச திட்டங்கள் என்னவென்று பாருங்கள். முதல் திட்டத்தை போட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கட்டாய தர்மம் என்கிற ஜகாத்தை. இரண்டாவது திட்டமாக போட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கடுத்து மேலதிகமாக செய்கிற தர்மம் என்கிற சதக்காவை. மூன்றாவது திட்டமாக போட்டார்கள் திருநாள் தர்மம் என்கிற சதக்கத்துல் சித்திரை. நான்காவது திட்டமாக போட்டார்கள் அந்த தியாக திருநாளில் நீங்கள் கொடுக்கிற உபஹையா இறைச்சியை விநியோகித்தலை. ஐந்தாவது திட்டமாக போட்டார்கள் பாவ பரிகாரமாக எந்த பாவங்கள் செய்தாலும் அதற்குரிய கஃபாராவாக, பாவத்தின் பரிகாரமாக நோன்பு வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன அந்த வரிசையில் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதையும் போட்டார்கள். ஐந்தாவது ஆறாவது திட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டது சத்திய முறிவுக்குரிய பரிகாரம், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று. ஏழாவது திட்டமாக போட்டார்கள் ரகசியம் பேச வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் அதற்கு முன்பு கொஞ்சம் தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று. எட்டாவது திட்டமாக போட்டார்கள் அலல்லதீன யுதீகூனஹு, நோன்பு வைக்க வேண்டும் என்று சட்டம் குர்ஆனிலே இருக்கிறது. ஃபர்தான நோன்பை வைக்க முடியாதவர் அதற்கு பகரமாக தர்மத்தை செய்ய வேண்டும் என்று. ஒன்பதாவது திட்டம் போட்டார்கள் நோன்பு திறப்பதற்கு நீங்கள் ஏழைகளுக்கு ஏற்பாடு செய்யுங்கள், நோன்பு திறக்கக்கூடிய தர்மத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று. அடுத்த திட்டம் போட்டார்கள் கனிமத்திலே பங்கு வரும்போது அதில் ஹுமுஸ் ஐந்தில் ஒன்று, எப்படி இன்றைக்கு முதலமைச்சர் நிவாரண திட்டம் என்று இருக்கிறதோ, பிரதமர் நிவாரண திட்டம் என்று இருக்கிறதோ, அதே போன்று கனிமத்திலே வந்தவர்களுக்கு கொடுப்பது போக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் என்கிற ரீதியில் ஐந்தில் ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி மேற்பார்வையில், நேரடி கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்கிற இந்த திட்டத்தை போட்டார்கள். இப்படி அழகான பல திட்டங்களை போட்டு ஏழைகள் வாடக்கூடாது, வசதி இல்லையே என்கிற காரணத்தை அவர்கள் நினைத்து இயங்கக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ விஷயங்களை போட்டு அவர்களுடைய நலன்களை காத்தார்கள். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டு திண்ணையில் யாருக்கு இடம்? பணக்காரர்களுக்கு இடமா? சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து கொண்டவர்களுக்கு இடமா? அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று சொல்லுகிறோம். யார் அவர்கள்? இந்த சமூகத்திலே ஏழைகளாகவே வாழ்ந்தவர்கள், வயிறார சாப்பிடக்கூட வழி இல்லாதவர்கள், பட்டினியாய் கிடந்தவர்கள். அப்படிப்பட்ட ஏழைகளை தேர்ந்தெடுத்துத்தான், ஏழைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுத்தான் அஸ்ஹாபு சுஃபாவாக, திண்ணை தோழர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை அலங்கரித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிற போது சிந்தித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் என்று. அடுத்து சொன்னார்கள் ஏழைகளுடைய நலன் காக்க திட்டம் போடுகிற அதே வேளையில், ஏழைகளுடைய சிறப்பை பேசிய அதே வேளையில், ஏழைகள் என்று சொன்னாலே கண்ணிய கண் கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கௌரவத்தை உருவாக்கிய அதே வேளையில், ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது, ஏழைகள் விரட்டி அடிக்கப்படக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்திலேயே கெட்ட விருந்து என்கிற அந்த விருந்திற்கு டெபினேஷன் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? ஷர்ருல் வலீமா, வலிமாவிலேயே ஆக மோசமானது பணக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுவது. இன்றைக்கு சமூகத்திலே அதைத்தான் பார்க்கிறோம் சகோதரர்களே. நெருங்கிய உறவுக்காரர்களாக இருப்பார்கள், இரத்த பந்தங்களாக கூட இருப்பார்கள், நெருங்கிய சொந்தங்களாக இருப்பார்கள், ஆனால் திருமண வைபவம் வரும்போது, குடும்பத்திலே சிறப்பு நிகழ்ச்சி நடக்கிற போது, குடும்ப சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்படும் போது, பணம் இல்லையே என்கிற ஒரே காரணத்திற்காக ஒதுக்கப்படுகின்ற எத்தனையோ உறவுக்காரர்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி பணம் இல்லையே என்கிற ஒரே காரணத்திற்காக 10வது வரிசைக்கு பின்னால் போய் இருப்பார், தூரத்து சொந்தமாக ஒருவர் இருப்பார், டக்குன்னு இவர் யாருன்னு கேட்டா இவனுக்கு சொல்ல கூட தெரியாது. என் மனைவிக்கு, மாமாக்கு, தம்பிக்கு, மச்சினனுக்கு இப்படி இருப்பான். எப்படி? அதாவது தூரத்து சொந்தம் என்று கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவனை கொண்டு வந்து பக்கத்திலே உட்கார வைப்பான். என்ன காரணம்? என்ன காரணம்? காசு. தத்துவம் எல்லாம் சொல்லுவான், காசு இருந்தா காக்கா கூட கலராயிடும்பான், காசு இருந்தால் காக்காவை கூட கலராக்கி விடலாம் என்று தத்துவம் பேசுவார்கள். பாசம் என்று சொல்லலாம், பண்பு என்று சொல்லலாம், ஆனால் பசி வரும் போது பணம் தான் வேலை செய்யும் என்று சொல்லுவான். இப்படிதானே, பணம் வந்தால் பத்தும் போகும் என்றான் என்பான், பணம் வந்தால் பிணம் கூட வாயை திறக்கும் என்பான். சொல்றா இல்லையா? இப்படி சகோதரர்களே, பணத்தை குறித்து பெரிய மதிப்புகளை உருவாக்கி பணம் தான் மனித வாழ்க்கையின் முக்கியமானது என்கிற ஒரு தோற்றத்தை, மாயையை உருவாக்கி பணம் உள்ளவர்கள் மட்டுமே மதிக்கப்பட்டு பணம் இல்லாதவர்கள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு சூழல் கலிமா சொன்னவர்கள் மத்தியிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக, இப்படி ஒரு சூழல் தௌஹீதை சுமந்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் வரக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விருந்திலேயே சபிக்கப்பட்ட விருந்து, விருந்திலேயே அல்லாஹுவின் அருளை இழந்த விருந்து எது என்றால், பணக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்ற விருந்துதான் மோசமான விருந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அந்த ஏழை தோழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். இன்னலில் இருக்கும் போது கூட இயலாதவர்களை தம்மோடு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, பொதுவாக உலகத்திலே இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பாலிசி இருக்கும், தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்று. இந்த பாலிசியை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கடைபிடிக்கிறார்கள். என்னங்க, எப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் தர்மம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, எப்பவும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, பெண்ணங்க ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல, சவுதி சிச்சுவேஷன் சரியில்லை, சவுதி சிச்சுவேஷன் எப்ப சரியில்லை, 25 வருஷமா சம்பாதிச்சு அதெல்லாம் எங்க போச்சு, அது சொல்ல தெரியாது. இப்படித்தானே தர்மம் கொடுப்பது எல்லாரும், ஏன் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எதுவும் பண்ண முடியாது, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சாப்பிடாமையா இருக்க, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மனைவி மக்களுக்கு வாங்கி தராமையா இருக்க, உண்மையிலேயே முடியவில்லை என்றால் அது வேறு. ஆனா பிறருக்கு கொடுக்க கூடாது என்பதை தடுப்பதற்கு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த காரணம் வந்து விட்டால் கப் என்றதை குடித்துக் கொள்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் சல்லாசருடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை இப்படி பார்க்க முடியாது. எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசம். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் சல்லாசருடைய காலத்தில் ஆக கஷ்டமான சூழல்கள் என்று சில கால சூழ்நிலைகளை பட்டியல் போடலாம். அதில் முக்கியமான ஒரு சூழல் எது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தன் தோழர்களும் எதிரிகளுடைய ஆபத்திலிருந்து தங்களையும் தங்கள் குடும்பத்து பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவின் எல்லையில் அகழியை தோண்டினார்களே, அகழ் யுத்தத்தை நடத்தி காட்டினார்களே, மிக கொடூரமான கால சூழ்நிலை அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே களத்தில் இறங்கி பள்ளத்தை தோண்டுகின்ற அந்த தூய பணியில், புனித பணியில் தம்மையும் இணைத்துக் கொண்ட ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை. எல்லோரும் பசியில் வாடிக்கொண்டிருக்க கல்லை வயிற்றிலே கட்டி, எப்படி கல்லை வயிற்றிலே கட்டி அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக இறங்கி வேலை செய்து கொண்டிருந்த கட்டம் அந்த கட்டம். எல்லோரும் தங்கள் வயிற்றில் ஒரு கல்லை கட்டியதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் அகிலத்தின் அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வயிற்றை காட்டுகிறார்கள். இரண்டு கற்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை பார்த்தால் யாராவது பொங்காமல் இருப்போமா? யாராவது பெருமானாரின் மீது இரக்கம் காட்டாமல் இருப்போமா? உடனே அந்த வேளையில் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹி ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுகின்ற கடுமையான கஷ்டத்தை பார்க்கிறார்கள். வயிற்றிலே இரண்டு கற்களை கட்டிக்கொண்டு நமக்காக, இந்த சமூகத்திற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக இறங்கி போராடி கொண்டிருக்கிற அந்த தலைவரை பார்த்து பூரிப்படைந்து உணர்ச்சி வசப்பட்டு வீட்டிற்கு போகிறார்கள். சிறு உணவை தயாரிக்க சொல்லி மனைவியிடத்திலே சொல்லிவிட்டு ரகசியமாக வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரசூலல்லாஹ், வீட்டில் சிறிது உணவு இருக்கிறது, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் மட்டும் வாருங்களேன் அல்லாஹ்வின் தூதரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுகிறார்கள். யாராக இருந்தாலும் கொஞ்சம் இறங்கித்தான் போவோம் சகோதரர்களே. மார்க்கத்தில் உச்ச நிலை அடைந்தவர்கள் கூட இங்கே ஒரு லாஜிக்கை வைத்து ஈஸியாக போய்விட்டு வந்து விடலாம். என்ன லாஜிக் அது? என்ன லாஜிக் எல்லாம் போட்டீங்க, நம்ம மட்டும் தனியா போலாம் சொல்லுங்க. தனியா போறதுக்கென்று சில லாஜிக்கைகள் இருக்கிறது, அந்த லாஜிக்கை மார்க்க வரைவில் கூட சரிப்படுத்தி விடலாம். என்னது இஜாபத்து தாவான்றாங்க? இஜாபத்து தாவான என்னது? விருந்துக்கு அழைக்கணும்னு ரசூலாவே சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட நமக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்கு, பட் அந்த டைம் நம்ம போய் ஆகணும். போவாட்டா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யற கடமையில குறை வந்துருமே, அதுக்காக நான் போனேன்னு சத்தம் இல்லாம போயிட்டு வந்துடலாம். இப்படிதானா? அது இல்ல, நாம் தலைவர், நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாதான் தொண்டர்களை எல்லாம் ஆக்டிவா வைக்க முடியும். நம்மளும் வந்து சாப்பிடாம பட்டினியோடு மயக்கம் போட்டு உணர்ந்துட்டா இந்த சமூகத்தை யார் தட்டி எழுப்புவது, கட்டி எழுப்புவது என்று வீரவசனம் எல்லாம் பேசி சத்தம் எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருவாங்க நம்ம தலைவர்கள். நம்ம தலைவர்களும் பொதுவா சொல்ற, இதை வச்சு ஒரு பிரச்சனையை பண்ணிடாதீங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட, இன்னலான சூழ்நிலையிலும் கூட சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தனியாக போகாமல் தன்னோடு இருக்கிற முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அந்த ஏழைகள் அத்துணை பேரையும் தன்னோடு அழைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதத்தை இறக்கி வைத்தான் சகோதரர்களே. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மட்டும் சமைக்கப்பட்ட சிறிதளவு உணவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த அருளின் காரணத்தினால் அங்கே ரசூலுல்லாஹ்வோடு களப்பணியில் ஈடுபட்ட அத்துணை ஏழை தோழர்களும் வயிறார உண்ணுகிறார்கள். ஆனால் சமைக்கப்பட்ட உணவு தீராமல் இருக்கிறது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளை எப்போதும் தங்களிடத்தில் வைத்துக் கொண்டதற்குண்டான ஒரு அழகு சகோதரர்களே. பொதுவாக சொல்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபாதர் அபுதரே, இதா தபக்த மரக்கத்தன், நீ ஏதேனும் ஒரு குழம்பை சமைத்தால் அதிலே கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்து. இதுல சொல்ல எதுக்கு சொன்னாங்க? இதை சொல்லும் போதே நிறைய பேருக்கு சிரிப்பு வரும். ஏன் எங்க வீட்டுல ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கு அப்படின்னு. இதை ரசூல் சார் எதுக்கு சொன்னாங்க? உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய சம்பாத்தியத்தில், உங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு மட்டும் தான் சமைக்க முடியும் என்பது இயல்பான ஒரு சூழலாக இருக்கலாம். ஆனால் அதிலே நீ அதை காரணம் காட்டி அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுக்காமல் இருந்து விடாதே. அதில் கொஞ்சம் தண்ணீரையாவது அதிகப்படுத்தி பக்கத்து வீட்டுக்காரனின் பசியையும் ஆற்று என்று சொன்னார்களே, இதுதான் ஏழைகளுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பிய அடுத்தடுத்த குரல். இப்படி எல்லா விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்காக உதவி செய்தார்கள். ஏழைகளுடைய உரிமைகளுக்காக பாடுபட்டார்கள். ஏழைகளை மேலே கொண்டு வருவதற்காக அத்துணை முயற்சிகளிலும் ஈடுபட்டார்கள். ஏழ்மையில் இருப்பவர்கள் வாடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஏங்கிவிடக்கூடாது என்பதற்காக எல்லா விதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆர்வப்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு ஆட்டை அறுக்கிறார்கள். அறுத்து விட்டு அதில் இருக்கிற எல்லா பகுதியையும் விநியோகித்து விடுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் அந்த சபையில் அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள், மா பக்கிய மின்ஹா இல்லா கதிஃபுஹா, மா பக்கிய மின்ஹா இல்லா கதிஃபுஹா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அறுக்கப்பட்ட ஆட்டில் அதனுடைய தோல் பகுதியை தவிர எல்லாமே காலியாகி விட்டது என்கிறார்கள். அறுக்கப்பட்ட ஆட்டில் அதனுடைய தோல் பகுதியை தவிர எல்லாமே தீர்ந்து விட்டது என்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமாக பதில் கொடுத்தார்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் இலக்கியமாய் பதில் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, பக்கிய குல்லுஹா கைர கதிஃபிஹா, அதனின் தோலை தவிர எல்லாமே இன்னும் பாக்கியாகத்தான் இருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி கொடுத்ததல்ல முடிந்தது, கொடுத்ததல்ல தீர்ந்தது. நீ எதை கொடுத்தாயோ அதுதான் தீராமல் இருப்பது, எதை நீ கொடுக்காமல் வைத்திருக்கிறாயோ அதுதான் தீர்ந்து போனது என்று சகோதரர்களே, தர்மத்திற்கே புது விதியை படைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் மதீனாவுக்கு உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்டர் ஆகும் போது, மதீனா நகருக்குள் காலடி எடுத்து வைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் உபதேசம் என்ன என்பதை கொஞ்சம் தட்டி பாருங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃஷு ஸலாம் வ அத்இமு தாம். அதான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட், அஃஷு ஸலாம் வ அத்இமு தாம், சலாத்தை பரப்புங்கள், இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுங்கள், ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி சகோதரர்களே, எந்த பக்கம் பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வரைக்கும் ஏழைகளோடு தான் இருந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, யாரெல்லாம் வறியவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் ஏழ்மையில் இருந்தார்களோ அவர்களைத்தான் தன்னுடைய காரிய தரிசிகளாக வைத்தார்கள். அவர்களைத்தான் தன்னுடைய சபையில் முதலிடத்தை கொடுத்து அழகு பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மட்டும் ஏழையாக வாழவில்லை, தன்னுடைய மகளை யாருக்கு கட்டி கொடுத்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரழியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்களே. அலி ரழியல்லாஹு என்ன செல்வந்தராக வாழ்ந்தாரா? மிகப்பெரிய செல்வத்திலும் செழிப்பிலும் வசதியிலும் வாய்ப்பிலும் வாழ்ந்தவரா? இல்லையே சகோதரர்களே. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்கள் சிரமப்பட்டு பலகீனம் அடைந்ததனால் ஒரு பணியாளரை கூட வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு பலகீனத்திலே வாழ்ந்தவர் தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவங்களால ஒரு முறையான தொழிலை பார்க்க முடியாது. காரணம், எப்போது போருக்கு என்று கூப்பிட்டாலும் உடனே அவர்கள் போய்விடுவார்கள். ஒரு தொழிலை ஆரம்பித்து நடத்துகிறோம் என்றால் குறைந்தபட்சம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அந்த தொழிலேயே முழு கவனமாக இருந்தால் தான் தொழில் நடத்த முடியும். டக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, நடத்திக்கிட்டே இருப்பாங்க, பதில் போர் களைப்பு வரும், 30 நாள் முடிஞ்சது. அடுத்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பார்கள், நடத்திக்கிட்டே வரும், டக்குன்னு உகது போர் களைப்பு வரும், அதுல கொஞ்ச நாள் முடிஞ்சது. இப்படி போனால் ஒரு முறையான தொழிலை யாரும் நடத்த முடியாது. நபிகள் நாயகம் சொல்லாற்றுள்ள தோழர்களின் சகோதரர்களே, ஒரு தோழரை பற்றி அறிமுகம் செய்யும் போது எப்படி அறிமுகம் செய்வார்கள் தெரியுமா? முதலில் அவருடைய பெயரை சொல்லுவார்கள், அவர் பிறந்த வருடத்தை சொல்லுவார்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றதை சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அவருடைய வரலாற்றில் முக்கியமான ஒரு விஷயமாக எது பதிவு செய்யப்படும் என்றால், நபிகள் நாயகம் சலாசருடைய காலத்து போர்களில் எதிலெல்லாம் அவர் பங்கெடுத்தார் என்கிற குறிப்பை போடுவார்கள். அதிலே சில நபி தோழர்கள் தான் எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார்கள் என்று வரும். அதிலே ஒருவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது அபு தாலிபினால் எடுத்து வளர்க்கப்பட்ட ஒருவராக விளங்கினார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த அபு தாலிபின் நேரடி வாரிசு. அப்படி இருந்தும் கூட இறுதி வரைக்கும் சிரமத்தோடு வாடுகிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலை தான் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த ஏழைகள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் சகோதரர்களே? ஏழைகள் நம்மிடத்திலே பேச வந்தாலே நிறைய பேருக்கு எரிச்சல் வருகிறது. பணக்காரர்கள் பேச்சு கொடுத்தால் தான் அந்த பேச்சை பல பேருக்கு கேட்கவே மூடு வருகிறது. பணக்காரர்கள் பேச்சு கொடுத்தால் தான் அந்த பேச்சை கேட்பதற்கே பல பேருக்கு மூடு வருகிறது. ஏழை பாழை வசதி இல்லாத வாய்ப்பில்லாத ஒருவன் நமக்கு அருகாமையில் வந்து உட்கார்ந்தாலே பாகற்காய் கடித்ததை போல் நிறைய பேருக்கு கசக்கிறது. மாற்ற வேண்டும் இந்த குணத்தை, மாற்ற வேண்டும் இந்த குணத்தை. மறுமையில் யாருக்கு சிறப்பு? ஏழைகளுக்கு சிறப்பா, பணக்காரர்களுக்கு சிறப்பா? ஏழைகள் வெறுக்கப்பட வேண்டும் என்றால், ஏழைகள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றால், அகிலத்தில் அருள்கூடிய அன்னல பெருமானார் ஏழையாக வாழ்ந்தவர் தானே? யோசித்து பாருங்கள். ஏழைகளுக்கு மதிப்பை கொடுங்கள், ஏழைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். ரிசுக்கை கொடுப்பவன் அல்லாஹ். நேற்றைய ஏழை அல்லாஹ் நாடினால் இன்றைய பணக்காரன். இன்றைக்கு ஓரளவிற்கு வசதியோடு வாய்ப்போடு இருப்பவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். நம்மில் பல பேர் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள், நம்மில் பல பேர் ஒரு காலத்தில் ரயில் பயணத்தை கூட பார்க்காதவர்கள், நம்மில் பல பேர் ஒரு காலத்தில் 3 வேளை உணவை வயிறு நிரம்ப சாப்பிடாதவர்கள், நம்மில் பல பேர் உல்லாசரக வாகனத்தையும் உல்லாசரக பயணத்தையும் கண்ணாலேயே கூட பார்க்காதவர்கள். அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் அவனுடைய அருளை இறக்கி வைத்தான். அதன் விளைவு ஓரளவிற்கு வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல வசதிகளை நம்முடைய தந்தைகள் அனுபவிக்கவில்லை, அதை மறந்து விடாதீர்கள். நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற பல விஷயங்களை நம்முடைய தாயார் பார்க்கவில்லை, அதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அவர்கள் அன்றைக்கு பட்ட கஷ்டத்தின் விளைவாக, அன்றைக்கு அவர்கள் இருந்த பலகீன சூழ்நிலைக்கு விளைவாக அல்லாஹ் இரக்கப்பட்டு கருணை கொண்டுதான் நமக்கு சில வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறானே தவிர, என் திறமையை கொண்டு நான் வந்திருக்கிறேன், என் படிப்பை கொண்டு நான் வந்திருக்கிறேன், என் புத்திசாலித்தனத்தை கொண்டு நான் வந்திருக்கிறேன், என் உழைப்பால் நான் உயர்ந்திருக்கிறேன் என்று பெருமை பேசிவிடாதீர்கள். உழைப்பவன் உழைப்பால் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறான் என்றால் உழைக்கிற எல்லோருமே உயர்ந்திருக்க வேண்டும். படிக்கிறவன் படிப்பால் மட்டும்தான் முன்னேறி இருக்கிறான் என்றால் படித்த எல்லாரும் முன்னேறி இருக்க வேண்டும். படித்தவன் எல்லாரும் முன்னேறி விட்டானா? உழைக்கிற எல்லாரும் முன்னேறி விட்டானா? இல்லை. உன் தாய் பட்ட கஷ்டம், உன் தந்தை பட்ட கஷ்டம், உன்னுடைய குடும்பம் ஒரு காலத்திலே பட்ட கஷ்டம், அந்த கஷ்டத்தினுடைய விளைவு அன்றைக்கு அவர்கள் கேட்ட துஆ அல்லாஹ் அருள் கொடுத்து இன்றைக்கு உன்னை செல்வந்தராக ஆக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு பணக்காரனும் இதை மனதில் வைக்க வேண்டும், ஒவ்வொரு செல்வந்தரும் இதில் மனதில் வைக்க வேண்டும். என் திறமையை கொண்டுதான் நான் எழுந்திருக்கிறேன் என்று நினைத்தால் அந்த வினாடியே நீ அல்லாஹ்வின் அருளை இழந்து விட்டாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அதை உணர்ந்த காரணத்தினால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஏழைகளை தன்னோடு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அருமை சகோதரர்களே, எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை தம்மோடு வைத்தார்கள் என்றால், வெறுமனே ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, வெறுமனே ஏழைகளுடைய பசியை ஆற்றுவது என்கிற கோணத்தில் மட்டும் சிந்திக்காமல் ஏழைகளை சொந்த காலில் நிற்க வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழைகளுக்கு சுய தொழிலை கற்றுக் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கெல்லாம் மகளிர் சுய உதவிக்குழு, இன்றைக்கெல்லாம் ஏழைகளுடைய சுய உதவிக்குழு என்றெல்லாம் பார்க்கிறோமே, இது யாருடைய சிந்தனையில் வந்த திட்டம்? வரலாற்றை படித்து பாருங்கள். முதன் முதலில் சுய தொழில் திட்டத்தை இந்த சமூகத்திற்கு உருவாக்கி கொடுத்த நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எப்படி கேட்கிறீங்களா? இதோ பாருங்கள் சகோதரர்களே, ஒரு சம்பவத்தை. அன்சாரிகளில் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, ஏதேனும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும், அதாவது தன்னுடைய உணவு தேவையை தீர்த்துக் கொள்வதற்காக கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே திருப்பி கேட்டார்கள், அமா ஃபீ பைத்திக ஷை, உன்னுடைய வீட்டிலே ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். உடனே அந்த தோழர் சொல்லுகிறார், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு போர்வை, ஒரு விருப்பு இருக்கிறது. அந்த விருப்பில் சிலதை நாங்கள் அறிந்து கொள்வோம், சிலதை நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் மீது போர்த்தி கொண்டு உறங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய போர்வை எங்களிடத்தில் இருக்கிறது. அதே போன்று தண்ணீரை ஊற்றி வைத்து குடிப்பதற்கு ஒரு கூஜாவை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த ரெண்டே ரெண்டு அசட்ட தான் அவர்கிட்ட இருக்கு, வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அன்பு சகோதரர்களே, உழைக்க வேண்டும் என்று ஒருவர் முடிவெடுத்து விட்டால் அவனுக்கு வைரமும் வைடூரியும் தான் கொள்முதலாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒரு சின்ன துரும்பு இருந்தால் போதும், அதை கூட அவன் இரும்பை போல் பயன்படுத்த முடியும். உழைக்கணுங்கிற எண்ணமும் அல்லாவின் மீது வைக்கக்கூடிய தவக்கலும் இருக்கணும். இந்த போர்வையையும் இந்த தண்ணீர் ஊற்றி வைக்கிற ஜாடியையும் ஒருவன் முதலாக போட்டு என்ன செய்துவிட முடியும், இதை வைத்து என்ன வியாபாரம் செய்துவிட முடியும்? சுய தொழிலுக்கான வழியை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் சிலாசனில் போட்டுக் கொடுக்கிறார்கள். அப்படியா, அந்த ரெண்டு பொருளையும் என்னிடத்திலே கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே போய் வீட்டில் இருந்து இருக்கிற அந்த ரெண்டு பொருளையும் கொண்டு வந்து பெருமானார் சிலாசனுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் சிலாசல் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு வருகிறார்கள். மையஸ்தரி ஹாதைனி, இதோ இந்த இரண்டு பொருள்களையும் என்னிடத்திலிருந்து விலை கொடுத்து வாங்குபவர் யார்? யோசித்து பாருங்கள், ஒரு ஏழை தன் சொந்த காலிலே நிற்பதற்கு சந்தைக்கு வந்து நின்று அவருக்கு வழிகாட்டுகிறார்கள். இப்படி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? ஒருவன் சுய தொழில் செய்வதற்கும் சொந்த காலில் நிற்பதற்கும் அகிலத்தின் அருட்கொடை அண்டன பெருமானார் வீதிக்கு வந்து வேலை செய்கிறார்கள். ஆனால் படித்து முடித்த பல பேர், பல கம்பெனிகளில் பெரிய பொறுப்பிலே இருக்கிற பல பேர், என் மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு வழி சொல்லி, என் மகன் இதை முடித்திருக்கிறான், அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது நிறைய பேர் எரிச்சல் கொண்டு பார்க்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், இதோ பாருங்கள், ஒருவருக்கு சுய தொழிலை உருவாக்கி கொடுக்க, ஒருவருக்கு சுய வருமானத்தை உருவாக்கி கொடுக்க, ரெண்டு பொருளையும் தன் கைகளிலே ஏந்திக் கொண்டு சந்தையில் வந்து நின்றவருக்கு வழிகாட்டுகிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெரிய ஆளுமை. நம்ம என்ன நினைக்கிறோம், எதை வேணாலும் பேசி இதை பத்தி மட்டும் பேசாதன்றோம். ஏன் நமக்கு பயம், எவனையா கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சா அவன் தான் நம்ம காலை வாரி விடுறான். அதான் நீங்க நினைக்கிறது. ஏன் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பிலே வழிகாட்ட தெரிந்தும், வழிகாட்டக்கூடிய அறிவும் தெளிவும் நமக்கு இருந்தும் பல நேரம் அந்த பக்கத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு பெரிய காரணம், அவனை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சா முதல்ல அவன் உருவுறது ஏசிட்டா தான். அப்படிதானே நம்ம நிறைய பேர், ஏங்க உங்க பக்கத்தில் தமிழ் பசங்களை யாரையும் காணும், ஐயோ யாரை வேணாலும் கொண்டு வரான், நம்ம பேரை கொண்டு வந்து அவ்வளவுதான் அப்படிங்க. நீங்களா அப்படி இருக்க மாட்டீங்க, நீங்களா நல்ல மக்கள் மாஷால்லா. எப்போதும் உங்களை பத்தி சொல்லல, பொதுவா சொல்லுகிறேன். ஆனால் இங்கேதான் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, நமக்குரிய இரணத்தையும் மரணத்தையும் தீர்மானிப்பது யாரு? அப்படி உண்மையிலேயே ஒருவன் செய்த சூழ்ச்சியின் காரணத்தினால் தான் உங்களுக்கு வேலை போனால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அதைவிட பெரிய வேலை யாரும் தருவார். இதுதான் அகீதா, இதுதான் ஈமான், இதுதான் விதியின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. பாருங்க, ஒருவர் சுய தொழிலில் ஒரு ஏழைக்கு எதிர்காலம் வர வேண்டும் என்பதற்காக, ஒரு ஏழை தன் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித கரங்களால் அவருடைய கொள்முதலை, அவருடைய அந்த முதல் பொருளை தூக்கி கொண்டு சந்தைக்கு வந்து, யார் இதை என்னிடத்தில் விலை கொடுத்து வாங்குவதற்கு யார் இதிலே தயார், இந்த இரண்டு பொருளை உங்களிலே யார் விலை கொடுத்து வாங்க முடியும்? உடனே ஒரு மனிதர் சொல்லுகிறார், பொருட்கள் இருப்பது பெருமானாரின் புனித கரங்களில் அல்லவா, அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் அல்லவா சந்தையிலே வந்து விலை பேசுகிறார். யாரோ எவரோ என்றால் கண்டுகொள்ளாமல் போய்விடலாம், ஆனால் இந்த உலகத்திலேயே நாம் கண்டுகொள்வதற்கு அதிக தகுதி வாய்ந்த ஒரு ஜீவன் ஒரு ஏழையின் வாழ்வுக்காக, ஒரு ஏழையின் எதிர்காலத்திற்காக வந்து நிற்கிறதே என்று பார்த்தவுடன் ஆர்வத்தில் பூரிப்பில் ஒரு தோழர் சொல்கிறார், அல்லாவின் தூதரே, ஒரு வெள்ளிக்காசு கொடுத்து அந்த இரண்டையும் நான் வாங்கிக் கொள்கிறேன். ஒரு வெள்ளி காசுக்கும் அதிகம் கொடுத்து இதை வெளி கொடுத்து வாங்குபவர் யார்? ஏழம் போடுகிறார்கள் சகோதரர்களே, ஒரு ஏழையின் வாழ்க்கைக்காக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழையின் எதிர்காலத்திற்காக சந்தையிலே வந்து நின்று ஏழம் போடுகிறார்கள். இப்படிப்பட்ட முன்மாதிரி நமக்கு, சாதாரணமான முன்மாதிரியா? இன்றைக்கு யார் யாரோ நம்முடைய மார்க்கத்தை வம்பிழுக்கிறார்கள், யார் யாரோ நம்முடைய மார்க்கத்தை இன்றைக்கு என்னென்னவோ என்று சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களா? அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் அடங்க மறுப்பவர்கள், அவர்கள் அத்துமீறுபவர்கள், அவர்கள் புரிந்து கொள்ள முயலாதவர்கள், அவர்கள் பிற்போக்குவாதிகள், அவர்கள் அடிப்படைவாதிகள், அவர்கள் பெண்ணடிமைத்தனம் செய்பவர்கள் என்றெல்லாம் எவ்வளவோ சொல்லியும் கூட மார்க்கத்தின் வளர்ச்சி என்பது, மார்க்கத்தின் எழுச்சி என்பது நாளுக்கு நாள் போய்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற காரணம் இந்த அப்பழுக்கற்ற அகிலத்தின் அருட்கொடை என்கிற முன்மாதிரி என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு ஏழையோட எதிர்காலத்துக்காக, ஒரு ஏழையின் சுயகௌரவத்திற்காக, ஒரு ஏழை தன் சொந்த காலிலே நிற்க வேண்டும்பதற்காக சந்தையில் வந்து நின்று ஏலம் போடுகிறார், கூவுகிறார் பெருமானார் சல்லாலை சொல்லும். ஒரு திரகமுக்கு அதிகமாக கொடுத்து இதை வாங்குபவர் யார்? ஒரு முறை அல்ல சகோதரர்களே, ஹதீஸிலே வருகிறது மர்ரத்தைனி அவ் சலாசன், இரண்டு முறைகள் கத்துகிறார்கள், மூன்று முறைகள் கத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலத்தின் அருட்கொடை அண்ணன் பெருமானார் அல்லவா விலை பேசுகிறார்? அகிலத்தின் அருட்கொடை அண்ணன் பெருமானார் அல்லவா வந்து ஏலம் விடுகிறார்? இன்னொருவர் வந்து, யா ரசூலல்லாஹ், அனா அகுதுஹுமா பிதிர்ஹமைனி, இரு வெள்ளிக்காசுகள் கொடுத்து நான் வாங்கிக் கொள்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே. ஏலம் அங்கே முடிக்கப்படுகிறது, விலை பேசுறங்கே ஓய்கிறது, இரண்டு பொருட்களையும் கொடுத்து விட்டு இரண்டு காசுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி இந்த ஏழையின் பக்கம் திரும்புகிறார்கள். இந்த ஏழையின் பக்கம் திரும்பி அந்த அன்சாரி தோழரின் பக்கம் திரும்பி, தோழரே, இஷ்டரி பி அஹதிஹிமா தஆமன் ஃபம்பிதுஹு இலா அஹ்லிக் வஷ்டரி பில் ஆகர் ஃபதூமன் ஃபத்தினி பிஹி. தோழரே, இதோ இரண்டு காசைகளை பிடி, ஒரு காசை கொண்டு உன் குடும்பத்திற்கு தேவையான உணவுகளை வாங்கிக்கொள், இன்னொரு காசை வைத்துக் கொண்டு சில விறகுகளை வாங்கிக் கொண்டு வா அப்படிங்கிறான். அதே போன்று அவர் வாங்கிக் கொண்டு வருகிறார், அது கட்டி அவருடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. இதை கொண்டு போ, இந்த விறகுகளை வெட்டி நீ விற்பனை செய் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அதே போன்ற சகோதரர் போகிறார், அந்த தோழர் போகிறார். அன்பு சகோதரர்களே, அவர் அங்கே விலை கொடுத்து எந்த பொருளை வாங்கி தன்னுடைய முதலாக ஆக்கினாரோ அந்த முதலை வியாபார பொருளாக ஆக்கி அல்லாஹ் அவருக்கு அதனுடைய லாபமாக அசரத்த தராஹிம் 10 வெள்ளிக்காசுகளை ஒரு கட்டத்திலே சம்பாதிக்கிறார். இதுதான் ஏழைகளின் பாதுகாவலர், இதுதான் ஏழைகளின் காவலர். இன்றைக்கு அரசாங்கம் என்ன செய்கிறது? இன்றைக்கு அரசாங்கம் எங்களை எப்படி ஆக்கிவிட்டது? ஓரளவிற்கு வசதியிலே உள்ளவனை கூட பிச்சைக்காரனை போல் ரோட்டிலே நிற்க வைத்து பொங்கல் பொருட்கள் தருகிறேன் என்று 4 ஏலக்காய், 4 முந்திரி, அதை வச்சு என்ன வேண்டாம் பண்ண முடியும்? கேள்விப்பட்டீங்களா? இன்னைக்கு விநியோகம் என்னவா, நம்ம ஊர்ல பொங்கல் திருநாளை ஒட்டி அரசாங்கம் கொடுக்குது மானியம், என்னப்பா கொடுக்கற 4 ஏலக்காய். இந்த ஏலக்காய் பத்தி கூட முண்டாட்டிக்கிட்ட, எப்படி இருக்கிற ஏலக்காலையே எது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்குமோ அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். சர்க்கரையாவது பரவாயில்ல, இந்த ஏலக்காய், இந்த இது முந்திரி பொறுப்பு எத்தனை எண்ணி போடுறான், 4-5. இது ஏழைகளின் பாதுகாவலனா? ஒவ்வொரு தேர்தல் வரும்போது ஒவ்வொன்றாக இலவசங்களை கொடுத்து, இலவசங்களை கொடுத்து கொடுத்து இன்னும் இன்னும் இந்த மக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்கத்தான் இந்த அரசாங்கங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் உயிரினும் மேலாக வதிக்கிற அகிலத்தினருக்குடைய அண்ணன் பெருமானார் ஒரு ஏழையை வீதிக்கு கொண்டு வந்து, ஒரு ஏழைக்கும் மார்க்கெட்டை கட்டுக் கொடுத்து, ஒரு ஏழையை ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் எது என்கிற அறிமுகத்தை கொடுத்து, எதையோ சொல்லியிருக்கலாமே, அன்றைக்கு தேவைக்கு ஃபாஸ்ட் மூவபிள் ஐட்டம் இதுதான் என்கிற அந்த ஒரு அறிவை அந்த தோழருக்கு சொல்லிக் கொடுத்து அவரை ஒரு வியாபாரியாக ஆக்கி அழகு பார்த்தாரே, அதுதான் ஏழைகளின் காவலர், ஏழைகளோடு இருந்த ஏந்தல் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு முன்மாதிரி நமக்கு இருக்கு. நம்ம எத்தனை ஏழைகளை உருவாக்கி இருக்கிறோம்? நம்மளால பல பேர் ஏழை ஆயிருப்போம். அது அல்லாஹ் காப்பாத்தனே, அல்லாஹ் காப்பாத்தனே. எப்படி நல்லா இருந்தாம்பா, பிசினஸ் கொண்டு போனான், நல்லா ஊர்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார், நல்லா வெளிநாட்டுல சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார், ஊருக்கு வாங்க ரியல் எஸ்டேட் அப்படி இப்படின்னா 20 வருஷம் சேர்த்ததெல்லாம் கொண்டு போய் இடத்தை வாங்கினேன். எங்கப்பா இடத்துக்கு வாங்கினேன்? தாம்பரத்திற்கு பக்கத்துல போய் வாங்கினேன். தாம்பரத்துக்கு பக்கம் தான் தெரியுமா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பூரா. நீங்க அந்த காலை நேரத்துல சுப தொழுதுட்டு வந்து, சரி டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே ஏதாவது பொது அறிவை விளங்கலாம்னு நினைச்சு நீங்க டிவி ஓபன் பண்ணுங்க, குப்பைகளை நம்ம பார்க்க மாட்டோம், சரி ஏதாவது ஒரு பொது அறிவு உலக அறிவு தெரிஞ்சுக்கலாம்னு போட்டா, இந்த மார்க்கெட் போன சினிமா நடிகைகளுக்கு பூரா இப்ப மார்க்கெட்டே ரியல் எஸ்டேட் விளம்பரம் தான். யார் யாரெல்லாம் ஒரு காலத்திலே சினிமாவிலும் டிவிகளிலும் நடித்துக் கொண்டிருந்த நட்சத்திரங்களாக விளங்கினார்களோ அந்த ஸ்டார் பூரா மங்குன உடனே அவன் வந்து நிக்கிறது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல தான். தாம்பரத்திற்கு பக்கத்திலும் தாம்பரத்துல இருந்து போய்கிட்டே இருக்கும், போவும் 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 போய்கிட்டே இருக்கும். அந்த டைம் நம்ம ஒரு பிளைட் புக் பண்ணி போனா மதுரைக்கு போயிடலாம், நார்த் இந்தியாவுக்கு கூட போயிடலாம், அவ்வளவு தூரம் கூட்டு போவோம். அங்க வாங்கினாங்க, ஏன்டா வாங்கினேன், யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலன்னு சொன்னானுங்க. ஐடி பார்க்கு பக்கத்தில் கேள்விப்பட்டீங்களா? இந்த ஐடி பார்க்கு நம்மால் உழுந்துருவான். ஐடிக்கு புல்வாம் கூட உங்களுக்கு தெரியாது. ஐடி சொன்னா போதும், ஐடி பார்க்கு பக்கத்தில் சொன்னா போதும், உடனே புரோக்கிங் அது இது அப்படி இப்படி பிடிச்சி. அல்லாஹு அக்பர். உலகத்திலேயே சகோதரர்களே, நான் அறிந்தவரை ஆக சிக்கல் கொண்ட ஒரு துறை இருக்கிறது என்றால் இதில் யார் ஓனர் என்பதை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது சகோதரர்களே. எங்க ஒரு புரோக்கிங்க்கு ஒரு சப் ஏஜென்ட் இருக்கலாம், ரெண்டு சப் ஏஜென்ட் இருக்கலாம், இவன் இவனுக்கு மேல அவன், அவனுக்கு மேல அவன், அவனுக்கு மேல இவனு போய்கிட்டே இருக்கு. அதுல இருக்கிற வில்லங்கம் அது இதுன்னு தெரிஞ்சு நீங்க மூச்சு விடுறதுக்குள்ள போதும் போது உங்களுக்கு காயம். அங்க போய் போட்டு பல பேரை இன்றைக்கு ஓட்டாண்டி ஆக்கிய வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சுய தொழில் செய்வதற்கு தன்காலில் நிற்பதற்கு வழி கொடுத்தார். அடுத்து சகோதரர்களே, ஏழைகள் என்று சொன்னாலே அவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு என்று ஒரு வரையறைகளை வைத்திருக்கிறோம். என்ன வரையறை வைப்போம்? பசிக்குதுன்னு வர்றாரா, சாப்பாடு கொடு. பெருநாள் நல்ல நாள் வருதா, ஒரு துணி எடுத்து கொடு. இவ்வளவுதான் ஏழைகளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு, நமக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற உணர்வு. அதற்கு மேல் உள்ள நெருக்கத்தை நம்மில் பலரும் விடுவதே கிடையாது. அந்த தூரத்தை ஒரு அழகாக மெயின்டைன் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கு எப்படியெல்லாம் வாழ்வு கொடுத்தார்கள் தெரியுமா? ஏழைகளுக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டினார்கள் தெரியுமா? அன்பு சகோதரர்களே, இருக்கும் போதே ஏழைகளை கண்டுகொள்ளாத உலகம் இது. ஆனால் இறந்த பின்னரும் ஏழைகளை தேடியவர் ஏந்தல் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஒரு போர் ஒன்று முடிகிறது, போரிலே கொல்லப்பட்டவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் தங்களுடைய உறவுக்காரர்களை, ரத்த பந்தங்களை, சொந்த பந்தங்களை தேடி தேடி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அவரவர்களுடைய அறிமுகங்களை, அவரவர்களுடைய நட்புகளை தேடிக்கொண்டிருக்கும் போது என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சடலத்தை தேடினார்கள், அவர்களும் ஒரு உயிரை தேடினார்கள். தோழர்கள் கேட்கிறார்கள், அன்னல பெருமானாரே யாரை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொல்லும் போது, நான் என் ஜுலைபீவை தேடிக்கொண்டிருக்கிறேன் சொன்னார். நான் ஜுலைபீவை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். யார் அந்த ஜுலைபீப்? சமூகத்திலே பெரிய அங்கீகாரம் இல்லாதவர், இன்னார் குடும்பத்திலே பிறந்தார் என்கிற வரலாற்று பின்னணி கூட பெரிய அளவில் இல்லாதவர். அவருடைய முகத்தில் ஒரு பெரிய தழும்பு ஒன்று இருக்கும். அந்த தழும்பை பார்க்கிற போதே விகாரமாக காட்சியளிப்பவர். அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை, அப்படிப்பட்ட ஒரு சடலத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஏழையை, பாதையை தேடினார்கள் அவருடைய இறப்பிற்கு பிறகும். அவருக்கும் ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ஏழை தோழர் ஜுலைபீப் எப்போதும் ஒன்றாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜுலைபீபை பார்த்து ஒரு நாள் கேட்டார்கள், ஜுலைபீப் நீ திருமணம் செய்யக்கூடாதா? ஜுலைபீவே, ஏன் இன்னும் நீ திருமணம் செய்யாமல் இருக்கிறாய்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு யார் பெண் கொடுப்பார்? நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு யார் பெண் கொடுப்பார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைண்டில் போய் உட்காருகிறது, இந்த ஏழைக்கு மனவாழ்வையும் மறுவாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்புக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நேரம் வரும்போது இந்த ஜுலைபீவுக்கு தான் கொடுத்த மனதளவில் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்பதற்குரிய தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு சூழ்நிலை வருகிறது. அன்சாரி தோழர்களில் ஒரு பெரிய பணக்காரர் சம்பந்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தகப்பனாரிடத்திலே போய் சொல்கிறார், உன்னுடைய மகளை பெண் கேட்டு நான் வந்திருக்கிறேன் என்று. உங்க மகளை பெண் கேட்டு நான் வந்திருக்கிறேன் என்று அவருக்கா சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, நபி எந்த அளவிற்கு என்று அவர் சந்தோஷப்படுகிறார் என்றால், ஹதீஸிலே வருகிறது, அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜவ்விஜ்னி இப்னத்தக்க, உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடு. அரபு மொழியில் அற்புதமான ஒரு சொல்லாடல் உண்டு. இந்த ஜவ்விஜ்னி என்று சொல்லும் போது எனக்கு உன் மகளை திருமணம் செய் என்றும் அர்த்தம், எனக்காக உன் மகளை திருமணம் செய்துவை என்றும் ஒரு அர்த்தம். அவர் புரிந்து கொண்டது முதலாவது அர்த்தத்தில், அந்த அர்த்த பூரிப்பில், அந்த சந்தோஷத்தில், அந்த ஆனந்த சொல்லாடலில், ஆமாமல்லாவின் தூதரே, இது என் கண்ணுக்கு மிகப்பெரிய குளிர்ச்சியில் சந்தோஷப்படுறார். உடனே அவர் திருப்பி சொல்கிறார், இன்னி லஸ்துலி நஃப்ஸி உரிதுஹா, உன் மகளை நான் எனக்காக கேட்கவில்லைங்கிற. உடனே அவருக்கு சுவையின் இறங்குது. உங்க மகனுக்கு சாபிக்கல, வேலை கிடைச்சிருச்சு. சாபிக்கலையா? சாபிக்கல, டைரக்ட் சாபிக்கல, இப்படி இன்டைரக்டா அப்படின்னா நமக்கு எப்படி கொஞ்சம் அப்படி செய்யின்னு இறங்குமோ, விலகுதா உங்களுக்கு? உங்க மகனுக்கு ஆறாம் கோல வேலை கிடைச்சிருச்சு. ஆறாம் கோலையா அப்படிமா? ஆறாம் கோனா டைரக்டா ஆறாம் கோல, அது ஆறாம் கோடைய ப்ராஜெக்ட்ல அந்த சைட்ல அப்படின்னும் போது எப்படி ஒருத்தருக்கு வருமோ, அப்படி கொஞ்சம் சைன்னு இறங்குறார். அப்படியா? அப்படி என்றால் யாருக்கு அல்லாஹ்வின் தூதரே? லி ஜுலைபீப்ங்கிறார். யாருக்கு? ஜுலைபீபிற்கு. கேட்டது ரசூலுல்லாஹ்வாச்சே, டக்குன்னு சொல்லிட முடியுமா? வேறு யாரிடத்திலாவது வேறு யாராவது கேட்டிருந்தால் இன்றைக்கு வரக்கூடிய விபரீதமான விளைவே வேறு. கேட்டது ரசூலுல்லாஹ்ன டக்குன்னு ஒரு பதில் சொல்ல முடியாம வழக்கம் போல நம்ம எல்லாம் ஒரு பதில் சொல்லுவோமே, என்ன சொல்லுவோம்? வீட்டுல கேட்டு வந்து 100 ரூபாய் டொனேஷன் கேளு, வீட்டுல கேட்டு வந்து சொல்றேன். பிரியாணி சாப்பிடுவா, உடனே வந்தேன். ஒரு டொனேஷன் போய் கேளுங்க, வீட்டுல கேட்டு வர்றேன். உப்ப விஷயத்துக்கு வீட்டுல கேட்டு வர்றேன். எதெல்லாம் அவருக்கு நஷ்டமே இல்லாத விஷயமோ அதெல்லாம் டிசைன் எடுத்துருவார். நபித்தோழர்கள் அப்படி இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அதே மாதிரி போறாரு நபிசுல்லாம் அதே ஸ்டைல அவரும் ஆரம்பிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் நம்ம மகளை கேட்டாங்க, அப்படியா அந்த மாதிரி சந்தோஷம். ரசூலுல்லாஹ் கேட்டா, ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக கேட்கல, வேற ஒருத்தவங்களுக்காக கேட்கிறேன். யாருக்கு? ஜூலைபீவிற்கு. உடனே கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். ஆகிரம் தான் கேட்டது அண்ணலாராகவே இருந்தாலும் பெண்ணின் மன வாழ்க்கை என்று எதுலையும் நம்ம விட்டு கொடுப்போம். மகளின் கண்ணீருக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம விட்டே கொடுக்க மாட்டோம். உண்மை அந்த மகளுக்கும் தந்தைக்கும் இடையே இறைவன் ஏற்படுத்துவது அவ்வளவு இயல்பான அன்பு. சரி, டைம் ஆயிடுச்சா? இங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல பார்த்தா டைம் ஆன மாதிரியே தெரியல. ஒரு 5 நிமிஷம். ஓ, அதான் வந்துட்டார் போல இருக்க. கேளுங்க, எதுல விட்ட? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னேன், தந்தைக்கும் மகளுக்கும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திற்காக போகும்போது கடைசியாக பார்த்து விட்டு போவது தன் மகள், முடிச்சுட்டு வரும்போது முதலாக பார்ப்பதும் இப்படி சகோதரர்களை இயற்கையாகவே அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தியிருக்கிறார். மகளுடைய எதிர்காலம் ஆயிரம் தான் நம்ம கஷ்டப்பட்டோம், மகள் போற இடத்துல சந்தோஷமா இருக்கணும் பல பேர் வெளிநாட்டிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல போகிறீர்கள்? இருக்கும் போது நீங்கள் எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? என் வாழ்வில் திருமணம் என்று ஒன்று நடந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னார்களோ அவரைதான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த பெண்மணி கரம் பிடிக்கிறார் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரத்யேக துஆவில் அவர்கள் செல்வத்தோடு வாழ்ந்தார்கள் என்று வரலாறு நின்று செல்கிறது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஏழைக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோடு ஒரு வாழ்க்கையையும் ஏற்படுத்தி கொடுத்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் உங்கள் உறவுக்காரர்களில், உங்கள் சொந்தக்காரர்களில் ஏழை பாழை இருந்தால் சகோதரர்களே, ஏதோ போகிற போக்கில் 10 ரியாலை கொடுத்து விட்டு 20 ரியாலை கொடுத்து விட்டு கடமை முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். அந்த ஏழை தூக்கி விடுங்கள், அந்த ஏழைக்கு வாழ்க்கை கொடுங்கள், அந்த ஏழைக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துங்கள், அந்த ஏழையின் வளர்ச்சியில் சந்தோஷம் காணுங்கள். அந்த ஏழையால் பின்னால் நீங்கள் பிரதி உபகாரம் பெறுகிறீர்களோ இல்லையோ நிச்சயம் உங்கள் வாழ்வில் அல்லாஹ் விளக்கேற்றுவான் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். காரணம், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று எல்லோரும் தத்துவம் சொல்வார்கள். இஸ்லாம் சொல்வது, ஏழைக்கு நீங்கள் உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். ஏழைக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதே போன்ற உதவி மறுமையிலே உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆதமின் மகனே, நான் நோய்வாய்ப்பட்டேன், என்னை நலம் விசாரிக்க வந்தாயா? ஆதமின் மகனே, நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா? ஆதமின் மகனே, நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு தந்தாயா என்று ஒரு சம்பவம் வருமே. அதர் கருத்தம், ஏழைக்கு எந்த தேவை இருந்தாலும் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். அந்த தேவைகள் நிறைவேற்றும் போதெல்லாம் அல்லாஹ்வின் நன்மை நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் நிலையில்தான் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இன்னும் பேசுவதற்கு நிறைய இருந்தாலும், கேட்பதற்குரிய ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் முடித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டம் வந்ததனால் இந்த அளவில் என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தருவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.